அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
துதிகளின் மத்தியிலே வாசமணர் எங்கள் அன்பின் ஆண்டவரே, பல்வேறு இடங்களிலிருந்து ஒருமனப்பட்டு இந்த ஜெப வேளையிலே கூடியிருக்கிற உடைய பிள்ளைகளை உம்முடைய கண்கள் பார்த்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் தங்கியிருந்து எங்களை பாதுகாத்து எங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த நாளிலே உடைய சமூகத்திலே நன்றி செலுத்தும்படியாய் வந்து நிற்க எங்களுக்கு உதவி செய்தீரே ஐயா. உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே சுகவீனம் பலவீனங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். படிப்பதற்கு பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற புதிய வாய்ப்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த பதவி உயர்வுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். புதிய குடும்ப வாழ்க்கைகளுக்காக நாளும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவருடைய இருதயத்தின் வாஞ்சையை நீர் நிறைவேற்றினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நேரத்திலேயும் குழந்தை இல்லையே என்ற பாரத்தோடு உண்மை பார்க்கிற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே இறங்கி அதற்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய கரத்தினாலே குழந்தை செல்வத்தை பெற்று அந்த குழந்தைகளை உமக்காக வளர்த்தெடுக்க உதவி செய்தலும், குடும்பங்களிலே பிறந்திருக்கிற புதிய குழந்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு பயப்படும் பயத்திலும் உமை நேசிக்கும் அன்பிலையும் வளர்க்க பெற்றோருக்கு தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வயதானவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வயது காலத்திலே அவர்களுக்கு சரீரத்திலே இருக்கிற எல்லா பலவீனங்களையும் கண்ணோக்கி பாரும். கால்களிலே இருக்கிற வேதனைகள், கைகளிலே இருக்கிற வேதனைகள், நடக்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அந்தந்த நாளுக்கு தேவையான சுகத்தையும் பலத்தையும் நீரே தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்திலே கட்டி இருக்கிறது என்ற வேதனையோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வலிப்பு நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இறங்கி உடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை தாரும். கடன் பிரச்சனையோடு வேதனையோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் மறித்து விடலாமா என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன்களை அடைக்க நீர் ஆலோசனை தாரும், அவர்களை வழி நடத்தும், கடன் பாரத்திலிருந்து நீர் விடுவிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான பரலோக ஞானத்தை தாரும் ஆண்டவரே. திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஏற்ற நேரத்திலே உமக்கு பயப்படும் பயமுள்ள உமை நேசிக்கிற அன்புள்ள பிள்ளைகளை வாழ்க்கை துணையாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்திலே சரியான வளர்ச்சி இல்லாமல் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த குழந்தைகளை தொட்டு அற்புதத்தை செய்து அவர்கள் சீராய் வளர நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். ஊனமுற்றவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தேவையான வேலை வாய்ப்புகளை தாரும் ஆண்டவரே. அவருடைய எதிர்கால வாழ்க்கை நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் வாழ்க்கையிலே ஏற்ற துணைகளை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மனநிலை குன்றியவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்காக செய்யப்படுகிற ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். தங்களுடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய என்று தெரியாமல் திசை தெரியாமல் இருக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நீர் அவர்களுக்கு என்று ஒரு வழி வைத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொண்டு உம்முடைய பாதத்திலே தங்களை அர்ப்பணித்து அந்த வழியை அறிந்து உமக்கு சாட்சி ஆய்வாளர் நீரை அருள் புரியும். இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூர்ந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துபவர்களுக்காக நாங்களும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையிலே நீர் கூட்டிக் கொடுத்திருக்கிற புதிய காலகட்டங்களை உமக்கு பிரியமாய் வாழ செலவு செய்ய ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். இன்று முதல் ஒன்று ராஜாக்களின் புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். வேத புத்தகத்தில் இருக்கும் இரண்டு இரண்டு புத்தகங்களாக பழைய ஏற்பாட்டிலே வரும் புத்தகங்களிலே இரண்டாவது வருவதுதான் ராஜாக்களின் புத்தகம். இது முன்பு ஒரே புத்தகமாகத்தான் இருந்திருக்கிறது. கிரேக்க மொழிபெயர்ப்பான செப்துவ கிந்தா மொழிபெயர்ப்பை செய்கிறவர்கள் வாசிக்கிறவர்களின் வசதிக்காக இந்த பிரிவை ஏற்படுத்தினார்கள். ராஜாக்களின் புத்தகத்தை எழுதியது யார் என்பது நமக்கு தெரியாவிட்டாலும், முதலாவது கட்டப்பட்ட எருசலேம் தேவாலயம் இருக்கும்பொழுதே இது எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. ஒன்று ராஜாக்கள் 8:8 இதை நீங்கள் பார்க்கலாம். எரேமியாதான் இந்த புத்தகத்தை எழுதினார் என்று பாரம்பரியம் கூறுகிறது. ஆனால் இன்னும் சிலர் இது பல தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டது என்கிறார்கள். இந்த ராஜாக்களின் புத்தகத்திலே அவருடைய தகப்பனாகிய தாவீதை போல என்ற ஒரு வாசகத்தை 9 நாம் பார்க்கலாம். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், தாவீதின் வம்சவழி தொடர்கிறது. ஒவ்வொரு அரசர்களும் தாவீதின் வாழ்க்கை தரத்தினாலே நிறுக்கப்படுகிறார்கள் அல்லது அளவிடப்படுகிறார்கள் என்று சொல்லலாம். இது மனிதனுடைய அளவுகோல். உலகத்திலே உயர்வான ஒரு அளவுகோல் அல்லாது. ஆனால் நாம் பார்க்கும் பொழுது இந்த ராஜாக்கள் அந்த அளவுகோலுக்கு கூட நில்லாமல் குறைவுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். அதே வேளையிலே சிலர் தாவீதைப் போலும் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஆண்டவரை துதிப்போமாக. என்றாலும் இந்த வேத பகுதி துக்கம் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. இது சரித்திரம். ராஜ்யங்களின் வெற்றியை குறித்தும் ராஜ்யங்களின் தோல்வியை குறித்தும் ராஜ்யம் பிரிக்கப்பட்டதை குறித்தும் நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகங்களின் முக்கியத்துவத்தை சொல்லும் முக்கிய வசனங்களையும் நாம் பார்க்கலாம். முதலாவது கருத்து வசனம் வடக்கு ராஜ்யத்தின் வீழ்ச்சியை குறித்து சொல்லுகிறது. இரண்டு ராஜாக்கள் 17:22-23.
அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் யெரொபெயாம் செய்த எல்லா பாவங்களிலும் நடந்து கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லியிருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தினின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள்.
இரண்டாவது கருத்து வசனம் என்ன சொல்கிறது என்றால், இரண்டு ராஜாக்கள் 25:21 பாருங்கள்.
அவர்களை பாபிலோன் ராஜா ஆமாத் தேசத்தின் பட்டணமான ரிப்லாவிலே வெட்டி கொன்று போட்டான். இப்படியே யூதா ஜனங்கள் தங்கள் தேசத்திலிருந்து சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள்.
ஒன்று ராஜாக்களின் புத்தகத்திலே ராஜ்யம் இரண்டாக பிளவுபட்டதை பார்க்கிறோம். இரண்டு ராஜாக்களிலே ராஜ்யத்தின் வீழ்ச்சியை குறித்து பார்க்கிறோம். இரண்டு புத்தகங்களையும் ஒன்று என்று நாம் பார்க்கும்பொழுது தாவீது ராஜாவோடு அது ஆரம்பமாகி பாபிலோனின் ராஜாவோடு நிறைவடைகிறது. இவைகள் கர்த்தருடைய ராஜ்யத்தின் மேலே அரசாண்ட ஆட்சியாளர்களை குறித்து சொல்கிறது. விளைவுகள் சிறந்ததாக இல்லை. உலக ராஜ்யத்தின் அரியணைகள் பரலோக அரியணைக்கு ஒத்துப்போக வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கிடைக்கப்பெறும். இருந்தாலும் மனிதனுடைய திட்டங்கள் தேவனுடைய திட்டத்தை தூக்கி தூர எரிய முடியாது. இதையும் நாம் பார்க்கப் போகிறோம். 1 Samuel, 2 Samuel ஆரம்பமான சரித்திரம் தொடர்ந்து இந்த 4 புத்தகங்களிலேயும் எப்படி ராஜ்யம் விரிவடைந்தது, எப்படி எப்படி எங்கெங்கே தாக்கத்தை உண்டு பண்ணியது, தாவீதின் காலத்திலே சாலமோனின் காலத்திலே எப்படி செழிப்படைந்திருந்தது மற்றும் எப்படி இரண்டு ராஜ்யங்களும் சிறைப்பிடிப்பிற்குள்ளே சென்றது என்பதும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகம் கற்றுத்தரும் சத்தியம் என்னவென்றால், மனிதன் இந்த உலகத்தையும் தன்னையும் ஆள தகுதியற்றவனாய் இருக்கிறான், இயலாதவனாய் இருக்கிறான் என்பதை வெளிப்படுத்துகிறது. 1 Samuel 1:2 தாவீதின் மரணத்தை குறித்து பார்க்கிறோம். 1 Samuel 3:11 சாலமோனின் ராஜ்யம் பெற்ற மகிமையை குறித்து பார்க்கிறோம். அவற்றிலே 3-4 சாலமோனுடைய ஞானத்திற்காக சாலமோன் செய்த ஜபத்தை குறித்தும், 5-8 தேவாலயத்தை கட்டியதை குறித்தும், 9-10 சாலமோனின் பேரும் புகழும் எப்படி பறந்து விரிந்து சென்றது என்பதை குறித்தும், 11 வெட்கமான காரியங்களை குறித்தும் சாலமோனின் மரணத்தை குறித்தும் பார்க்கிறோம். 2 Samuel 17 இஸ்ரவேல் ராஜ்யம் எப்படி அசீரியாவின் சிறைப்பிடிப்பிற்குள்ளே சென்றது என்றும், 2 Samuel 18:25 யூதாவின் வீழ்ச்சியை குறித்தும் அது பாபிலோனுக்கு அடிமைப்பட்டதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேலின் புத்தகத்திலே ஆரம்பமான சரித்திரம் 1 Samuel 1:1 தொடர்கிறது. 1 தாவீது மிக வயதான ஒரு மனிதராக நாம் பார்க்கிறோம். தாவீதின் ஒரு மகனான அதோனியா ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ள முற்படுகிறான். நாத்தான் வெளிப்போடு இருந்து தாவீதுக்கு அறிவித்தபடினாலே பத்சேபாள் மூலமாக அதை தாவீதுக்கு அறிவித்து சாலமோனை இஸ்ரவேலின் மேலே அரசராக அபிஷேகம் பண்ணுகிறார்கள். ஒரு சோக துணியோடுதான் 1 Samuel 1:1 ஆரம்பமாகிறது. பாருங்கள், 1 Samuel 1:1
தாவீது ராஜா வயது சென்ற விர்த்தாப்பியனான போது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை.
இப்பொழுது தாவீது வயது சென்ற ஒருவராயிருக்கிறார். அவரை வயது சென்றவராய் நாம் பார்ப்பது கடினமானதாக இருக்கிறது. இப்பொழுதுமே தாவீதை ஒரு மேய்ப்பனாகவே நாம் சிந்திக்கிறோம். அவரை வயது முதிர்ந்தவராக நாம் சிந்திக்கிறதில்லை. இப்பொழுது அவருக்கு சிறப்பான கவனிப்பு தேவையானதாயிருக்கிறது. தாவீது இப்படி வயது சென்றவராயிருக்கும் பொழுது அதோனியா இந்த நேரத்தை பயன்படுத்த பார்க்கிறான். தன்னைத்தானே அரசனாக்கிக் கொள்ள முற்படுகிறான். ஆனால் அது தேவனுடைய திட்டத்திற்கு பொருந்தி வரவில்லை. அநேக தந்திரமான காரியங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தப்படுகிறது. 1 Samuel 1:1 இவனை குறித்து சிறப்பாக முதன்மையாக நாம் அறிகிறோம். பாருங்கள், 1 Samuel 1:5-6
ஆகித்திற்கு பிறந்த அதோனியா என்பவன், நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி, தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். அவனுடைய தகப்பன், நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. அவன் மிகவும் அழகுள்ளவனாயிருந்தான். அப்சரோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள்.
அதோனியா தாவீதின் 4வது மகன். இவன் எப்பிரோனிலே பிறந்தவன். இவனுடைய தாயின் பெயர் ஆகீத். இந்த பெயருக்கான பொருள் பண்டிகை என்பதாகும். இதை தவிர வேறு எதுவும் இவர்களை குறித்து நமக்கு தெரியவில்லை. 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் வரும்பொழுது, ஆகீத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன், நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தானே உயர்த்தி என்றுதான் பார்க்கிறோம். இந்த உயர்த்தி என்பதை நாம் வாசிக்கும் பொழுது இதற்கு மேலே எழுதப்பட வேண்டிய மற்றொரு வசனம் நமக்கு ஞாபகத்திலே வருகிறது இல்லையா? லூக்கா 14:11 தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அதோனியாவின் வாழ்க்கையிலேயும் உண்மையாக போகிறது. தன்னை குறித்து மிக உயர்வாக எண்ணிய ஒரு மனிதன் இவன். இவனுடைய செயல்களிலே சில இவனுடைய சகோதரனாகிய அப்சலோமின் செயல்களைப் போலவே இருக்கிறது. தாவீது தனது குமாரர்களை ஒழுக்கப்படுத்தவில்லை. சூழ்நிலையை பயன்படுத்தி அதோனியா கலகம் பண்ணுகிறான். தாவீது இவனை கடிந்து கொள்ளவில்லை. பாருங்கள், 1 ராஜாக்கள் 1:7.
அவன் செரியாவின் குமாரனாகிய யோவாபோடும் ஆசாரியனாகிய அபியத்தாரோடும் ஆலோசனை பண்ணி வந்தான். அவர்கள் அவனிடத்திலிருந்து அவனுக்கு உதவி செய்து வந்தார்கள்.
பல ஆண்டுகளாக தாவீதுக்கு உண்மையாயிருந்த யோவாப் இப்பொழுது அதோனியாவோடு இணைந்து கொள்கிறான். அதாவது தன்னுடைய எதிர்காலத்திற்காக வழிவகுத்துக் கொள்கிறான். தாவீதுக்கு வயதாகிவிட்டது. சீக்கிரமாக அவர் கடந்து சென்று விடுவார். எனவே தனது எதிர்காலத்திற்கு பயனுள்ள ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று அதோனியாவோடு கூட இணைகிறார். தாவீதின் அரண்மனையிலே செல்வாக்கு நிறைந்தவர் இந்த யோவாப். ஆரம்பத்திலிருந்தே தாவீதுக்கு வலதுகரமாய் இருந்தவன். அதோனியா தன் தகப்பனை கொலை செய்ய எந்த விதத்திலேயும் இந்த யோவாப் அனுமதித்திருக்க மாட்டான். என்றாலும் யாராவது ஒருவர் அரியணைக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் யோவாபுக்கு இருந்திருக்கிறதே. தாவீதின் வேறு எந்த குமாரர்களும் அந்த பொறுப்பிற்கு வர முற்படவில்லை. இது நமக்கு ஆர்வம் தரக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. யோவாபும் கூட சாலமோனை அரசனாக தெரிந்தெடுத்திருக்க மாட்டான். தாவீதினுடைய விருப்பம் அப்சலோமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இங்கே நான் பார்க்கிறது போல அதோனியா ஒரு விருந்து பண்ணுகிறான். எந்த ஒரு திட்டத்திற்கும் ஆட்களை சேர்ப்பதற்கு இது சிறந்த ஒரு ஆலோசனையாயிருக்கிறது. பாருங்கள், 1 ராஜாக்கள் 1:9.
அதோனியா இன்ரோகேலுக்கு சமீபமான சொஹலெத் என்னும் கல்லின் அருகே ஆடு மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் அடித்து, ராஜாவின் குமாரராகிய தன் சகோதரர் எல்லாரையும், ராஜாவின் ஊழியக்காரரான யூதாவின் மனுஷர் அனைவரையும் அழைத்தான்.
அவனே ராஜா என்று இந்த விருந்திலே அறிவிக்க திட்டமிட்டிருந்தான். அதோனியா சாலமோனை விட மூத்தவன். அப்சலோமிற்கு இளையவன். அப்சலோம் இல்லாதபடினாலே அந்த காலத்து வழக்கத்துப்படி பட்டத்து அரசனாக முற்படுகிறான். எல்லா அரசகுமாரர்களுக்கும் அழைப்பு கொடுக்கிறான். ஆனால் சாலமோனுக்கு அழைப்பு கிடைத்ததாக தெரியவில்லை. 1 ராஜாக்கள் 1:10.
தீர்க்க தரிசியாகிய நாத்தானையும் பெனாயாவையும் பராக்கிரமசாலிகளையும் தன் சகோதரனாகிய சாலமோனையும் அழைக்கவில்லை.
நாத்தான் பத்சேபாளின் பக்கம்தான் சேருவார் என்று அதோனியா பயந்திருந்தான். தாவீதனுடைய வாழ்க்கையிலே பாவத்திலே விழுந்த காலத்திலே நாத்தானே தாவீதை வழிநடத்தியவர். இப்பொழுது நாத்தான் சாலமோனின் தாயாகிய பத்சேபாளிடத்திலே செல்கிறார். 1 ராஜாக்கள் 1:11.
அப்பொழுது நாத்தான் சாலமோனின் தாயாகிய பத்சேபாளை நோக்கி, நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகித்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா?
தாவீதின் பின்னணியத்திலே அதோனியா தன்னுடைய திட்டங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறான். ராஜாவாகிய தாவீதனிடத்திலே எதையுமே கேட்கவில்லை. அதே வேளையிலே நாத்தானும் தனது செயல் திட்டத்தை செயல்படுத்த துவங்குகிறார். பாருங்கள், 1 ராஜாக்கள் 1:13.
நீ தாவீது ராஜாவினிடத்தில் போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உமது அடியாளுக்கு ஆணையிடவில்லையா? அப்படி இருக்க அதோனியா ராஜாவாகிறது என்ன என்று அவரிடத்தில் கேள்.
பத்சேபாளுக்கு பிறந்த முதல் குழந்தை மரித்தபடியினாலே தாவீது அடுத்து அவளுக்கு பிறந்த மகனான சாலமோன் பட்டத்து அரசனாவான் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இப்பொழுது சாலமோன் அரசனாவதற்கான காரியங்கள் செயல்படுத்தப்படுகிறது. நாத்தான் இங்கே கூறுவதென்ன? நடக்கிற காரியங்களை தாவீதுக்கு சொல்லுவோம், நீ சொல்லும் காரியங்களை நானும் உறுதிப்படுத்துகிறேன் என்று நாத்தான் பத்சேபாளுக்கு ஆலோசனை கூறி அனுப்புகிறார். பாருங்கள், ஒன்று ராஜாக்கள் 1:15-16 வசனங்கள்.
அப்படியே பத்சேபாள் பள்ளியறைக்குள் ராஜாவிடத்தில் போனாள். ராஜா மிகவும் வயது சென்றவனாய் இருந்தான். சூனை மூராளாகிய அபிஷாக் ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான்.
இங்கே நடப்பதை பார்க்கும் பொழுது அதிக காலமாக தாவீது பத்சேபாளை பார்க்கவில்லை என்பது போல தெரிகிறது. கவனியங்கள், வசனங்கள் 17-20 வரை.
அதற்கு அவள், என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. இப்பொழுது இதோ அதோனியா ராஜாவாகிறான். என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் அதை அறியவில்லை. அவன் மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் ஆசாரியனாகிய அபியத்தாரையும் யோவாப் என்னும் படைத்தலைவனையும் அழைத்தான். ஆனாலும் உமது அடியானாகிய சாலமோனை அழைக்கவில்லை. ராஜாவாகிய என் ஆண்டவனே, ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பிறகு அவருடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவன் இன்னான் என்று தங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலர் அனைவரின் கண்களும் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது.
தாவீதுக்கு அநேக குமாரர்கள் இருந்திருந்தாலும் யார் தன்னை தொடர்ந்து அரசனாவான் என்பதை குறித்து தாவீது எந்த முடிவும் எடுக்கவில்லை. அதோனியா ஒருவேளை பார்க்க அழகுள்ளவனாக அரச பொறுப்பிற்கு ஏற்றவனாக தெரிந்திருக்க வேண்டும். எனவே அநேகர் அவன் பக்கம் சேர்கிறார்கள். 1 Kings 21:24 வரை பாருங்கள்.
அறிவியாமற் போனால் ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய பிதாக்களோட படுத்துக் கொண்ட பின்பு நானும் என் குமாரனாகிய சாலமோனும் குற்றவாளிகளாய் எண்ணப்படுவோம் என்றாள். அவள் ராஜாவோட பேசிக் கொண்டிருக்கையில் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்தான். தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்திருக்கிறார் என்று ராஜாவுக்கு தெரிவித்தார்கள். அவன் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்து முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கினான். நாத்தான், ராஜாவாகிய என் ஆண்டவனே, அதோனியா எனக்கு பின் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் சொன்னதுண்டோ?
அதோனியாவை தெரிந்தெடுத்தது தாவீதுதானா என்பதை அறிய நாத்தானும் பத்சேபாளும் கேட்கிறார்கள். ஆனால் தாவீதுக்கு இதை குறித்து எதுவும் தெரியாது. பாருங்கள், 1 Kings 21:28-30 வசனம் வரை.
அப்பொழுது தாவீது ராஜா பிரதியுத்தரமாக, பத்சேபாளை என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான். அவள் ராஜ சமூகத்தில் பிரவேசித்து ராஜாவுக்கு முன்னே நின்றாள். அப்பொழுது ராஜா, உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் என்பதை என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆணையிட்டான்.
தாவீது சாலமோனை குறித்து பத்சேபாளிடத்தில் பேசிய பொழுது என்ன சொல்கிறார் கவனித்தீர்களா? உன் குமாரனாய சாலமோன் என்கிறார். நம்முடைய குமாரனாய சாலமோன் என்று சொல்லவில்லை. இந்த மகனை குறித்து தாவீது அதிக உற்சாகமாக இல்லை. சொல்லப்போனால் தாவீதின் அநேக குணங்கள் சாலமோனுக்கும் இருந்திருக்கிறது. இதை குறித்து நாம் பார்க்கப் போகிறோம். 1 Kings 21:33 வரை பாருங்கள்.
அப்பொழுது பத்சேபாள் தரைமட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, என் ஆண்டவனாகிய தாவீது ராஜா, என்றைக்கும் வாழ்க என்றாள். பின்பு தாவீது ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவையும் என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்துக் கொண்டு போங்கள்.
அந்நாட்களிலே குதிரை யுத்த மிருகமாய் இருந்திருக்கிறது. கழுதையின் மேலேயே அரசன் பயணம் செய்வதாய் இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் குதிரைகளை நாம் பார்க்கும்பொழுது அங்கே கலகங்களை குறித்தும் யுத்தங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மீண்டுமாக இந்த பூமிக்கு வரும்பொழுதும் வெள்ளை குதிரையின் மேலே வருவார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இது யுத்தத்தை குறித்தே பேசுகிறது. உலகத்தில் உள்ள கலகங்களை அடக்கும்படியாக அவர் வரப்போகிறார். அவருக்கு முன் எல்லா முழங்கால்களும் முடங்கப் போகிறது. முதல் முறை இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபொழுது அவர் யுத்தம் செய்யும்படியாக வரவில்லை. இஸ்ரவேலின் மக்களின் மேசியாவாக கழுதையின் மேலே எருசலேமிற்கு பவனியாக வந்தார். இப்பொழுது தாவீதின் கழுதையானது கொண்டுவரப்பட்டு சாலமோன் அதன் மேலே உட்கார வைக்கப்படுகிறான். ஒன்று ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் 38-39 வசனங்கள்.
அப்படியே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவும் கிரேத்தியரும் பிலேத்தியரும் போய் சாலமோனை தாவீது ராஜாவினுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு நடத்தி கொண்டு போனார்கள். ஆசாரியனாகிய சாதோக்கு தைலக்கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான். அப்பொழுது எக்காலம் ஊதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள்.
இப்பொழுது தாவீதை தொடர்ந்து யார் அரசனாக போகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சாலமோனை அடுத்த அரசனாகிறார். ஒன்று ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் 40-41 வசனங்களை பாருங்கள்.
பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவன் பிறகாலை போனார்கள். ஜனங்கள் நாகசுரங்களை ஊதி பூமி அவர்கள் சத்தத்தினால் அதிரத்தக்கதாக மகா பூரிப்பாய் சந்தோஷித்தார்கள். அதோனியாவும் அவனோடு இருந்த எல்லா விருந்தாளிகளும் போஜனம் பண்ணி முடிந்தபோது அதை கேட்டார்கள். யோவாப் எக்கால சத்தத்தை கேட்டபோது நகரத்தில் உண்டாயிருக்கிற ஆரவாரம் என்ன என்று விசாரித்தான்.
இதோடு கூட அதோனியாவிற்கு செய்தி கொண்டு வந்தவனுடைய செய்தி நிறைவடைகிறது. இப்பொழுது ஒன்று ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் 47-48 வசனங்களை கவனியுங்கள்.
ராஜாவின் ஊழியக்காரரும் தாவீது ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவனை வாழ்த்துதல் செய்ய வந்து தேவன் சாலமோனின் நாமத்தை உம்முடைய நாமத்தை பார்க்கிலும் பிரபலப்படுத்தி அவருடைய சிங்காசனத்தை உம்முடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் பெரிதாக்குவாராக என்றார்கள். ராஜா தம்முடைய கட்டிலின் மேல் குனிந்து பணிந்து கொண்டார். பின்னும் ராஜா, என்னுடைய கண்கள் காண இன்றைய தினம் என் சிங்காசனத்தின் மேல் ஒருவனை வீற்றிருக்க செய்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் என்றான்.
சாலமோன் அரசனாவதற்கு தாவீதும் முழு சம்மதம் இங்கே கொடுக்கிறார். தாவீது வெகு சீக்கிரத்திலே மரணத்திற்குட்பட போகிறார். ஒன்று ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் 49-50 வசனங்கள்.
அப்பொழுது அதோனியாவின் விருந்தாளிகள் எல்லாரும் அதிர்ந்து எழுந்திருந்து அவரவர் தங்கள் வழியை போய்விட்டார்கள். அதோனியா சாலமோனுக்கு பயந்ததினால் எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டான்.
இப்பொழுது அதோனியாவிற்கு உதவி செய்யும்படியாக வந்தவர்கள் பயந்து வீடுகளுக்கு ஓடுகிறார்கள். ஏனென்றால் அதோனியாவோடு கூட சேர்ந்து செயல்படும் பொழுது தேச துரோகிகளாக மாறிவிடுவார்கள். அதோனியாவும் தன்னுடைய ஜீவனுக்கு பயந்து ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே ஓடிப்போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொள்கிறான். ஒன்று ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் 51-52 வசனங்கள்.
இதோ அதோனியா ராஜாவாகிய சாலமோனுக்கு பயப்படுகிறான் என்றும், இதோ அவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டு ராஜாவாகிய சாலமோன் தமது அடியானை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று இன்று எனக்கு ஆணையிடுவாராக என்கிறான் என்றும் சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சாலமோன், அவன் யோக்கியன் என்று விளங்க நடந்து கொண்டால் அவன் தலைமயிரில் ஒன்றும் தரையிலே விழப்போகிறதில்லை, அவனிடத்தில் பொல்லாப்பு காணப்படுமேயாகில் அவன் சாக வேண்டும் என்றான்.
சாலமோன் அதோனியா மேலே மிக இரக்க குணமுள்ளவராய் நடந்து கொள்கிறார். இங்கே நான் பார்க்கிறது போல அவன் யோக்கியன் என்று விளங்க நடந்து கொண்டால் அவன் தலைமயிரிலே ஒன்றும் தரையிலே விழப்போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் 53.
அவனை பலிபீடத்திலிருந்து கொண்டு வர ராஜாவாகிய சாலமோன் ஆட்களை அனுப்பினான். அவன் வந்து ராஜாவாகிய சாலமோனை வணங்கினான். சாலமோன் அவனை பார்த்து, உன் வீட்டிற்கு போ என்றான்.
இப்பொழுது அதோனியா அரசனுடைய முன்னிலையிலே கொண்டு வரப்படுகிறான். புதிய அரசனுக்கு முன்னாலே தன்னை அவன் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறான். பின்னர் அவன் சமாதானத்தோடு அவனுடைய வீட்டிற்கு போகும்படியாக கட்டளை பெறுகிறான். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, அதோனியா தன்னை தானே உயர்த்த முற்பட்டான். அதன் விளைவு அவன் தாழ்த்தப்பட்டான் என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற இடங்களிலே, பொறுப்புகளிலே நம்மை நாமே உயர்த்த முற்படாமல் கர்த்தர் தந்திருக்கிற பொறுப்புகளை உண்மையோடும் உத்தமத்தோடும் நிறைவேற்றவே நம்மை அர்ப்பணித்தவர்களாயிருக்க வேண்டும். இன்று பலர் தங்களை தாங்களே உயர்த்த முற்பட்டு கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றாமல் பதவிகளை குறித்தும் உயர்வுகளை குறித்துமே எண்ணி கர்த்தருடைய பார்வையிலே குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். நேரம் வரும்பொழுது தாழ்த்தப்படுகிறார்கள். வேதம் மிக தெளிவாக என்ன சொல்கிறது? அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு ஏற்ற நேரத்திலே நீங்கள் அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கியிருங்கள் என்றுதான் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் பணி செய்கிற இடங்களிலே நீங்கள் பொறுப்புகளுக்கு வர வேண்டுமென்றால் கர்த்தரே உங்களுக்காக அதற்கான சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் கொண்டு வரும் வரை அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற பொறுப்பை வேறு யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அதேவேளையிலே வேறு ஒருவருக்கென்று கர்த்தர் திட்டமிட்டிருக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள முற்படுவீர்கள் என்றால் அதன் விளைவு வேதனையானது என்பதை மறந்து போகக்கூடாது. நீங்கள் எவ்வளவு தந்திரமாக திட்டங்களை வகுத்தாலும் கர்த்தருடைய சித்தம் அதுவாக இல்லாமல் இருக்கும் என்றால் நீங்கள் தாழ்த்தப்பட்டு போவீர்கள். இரண்டாவதாக, வயதான நிலைமையிலேயும் தனக்கு பின் ஒரு அரசன் பொறுப்பெடுத்தான் என்பதை பார்க்கும்பொழுது படுக்கையில் இருக்கிற தாவீது ராஜாவும், என் சிங்காசனத்தின் மேல் ஒருவனை வீட்டிற்கு செய்த இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறார், அவரை ஸ்தோத்தரிக்கிறார். சுய நினைவு இருந்த நேரம் வரைக்கும் அவர் கர்த்தரை பாடுகிறவராகவும் அவரை வாழ்த்துகிறவராகவும் அவரை துதிக்கிறவருமாய் இருந்தார். வயோதிப நாட்களிலேயும் நாம் கர்த்தரை துதிப்பதிலே ஸ்தோத்தரிப்பதிலே குறைந்து போக வேண்டும் என்பது அவசியமில்லை. இறுதி வரை கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவதாக, இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிற மற்றொரு காரியம் சாலமோனுடைய ஒரு பெரிய மனது. தன்னுடைய இடத்திலே ஒருவன் அரசனாக முற்படுவதை அறிந்திருந்தாலும் கர்த்தர் தன்னை பொறுப்பிற்கு உயர்த்திய பிறகும் கூட மனம் வந்து அதோனியாவை மன்னிக்கிறான். உன் வீட்டுக்கு போ என்று சொல்லி சமாதானத்தோடு சாலமோன் அனுப்புகிறார். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, நமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களுக்கு நாம் எப்படி பதில் செயல்களிலே ஈடுபடுகிறோம் என்பது மிக முக்கியமானது. பலர் இன்றைக்கு தங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை அழிக்கவும் பழி தீர்க்கவும் முற்படுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லும் சத்தியம் என்ன தெரியுமா? மத்தேயு 5:44-45 வசனங்களை பாருங்கள்.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார்.
ஆம் அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளிலே உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்களுக்காக, உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களுக்காக, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதே கர்த்தர் விரும்பும் விருப்பம்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். எரேமியா 1:5.